ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான் நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குண்டல் இன்று தொழுமின் தொழுதபின் மற்றொன்றின்றி மணிவிழக்காமே என்று திருமூல தேவநாயனார் 3000 ஆண்டுகள் தியானத்தில் இருக்கிறவர், ஒவ்வொரு ஆண்டும் கண் விழித்து நமக்காக ஒரு பாடலை தந்தவர், அவரும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அது மட்டுமல்ல, அந்த வலிதாயங்கிற தலத்தை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களையெல்லாம் பெரியவர்கள்னு சொல்லுவாங்கன்னு நம்மளை கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேற செய்றார். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, வலிதாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த தலத்தை பத்தி நம்ம என்ன செய்யணும், பேசணும். அவருடைய புகழ், அந்த தலத்துல பெருமானுடைய புகழை பேசக்கூடிய ஆர்வம் உடையவர்கள் தான் அடியவர்கள் என்று விரும்பப்படும் பெரியோர்கள் என்று சொல்லுகின்றார். சரி, மிக அழகாக அடுத்து இந்த பாடலின் பலன் சொல்லும் பொழுது, இந்த பதிகை இசை இந்த பத்தும் கொண்டு வைகி இசை பாட வல்லார் குளிர் வானத்து உயர்வாரே என்று சொல்லியாச்சு. அழகாக வானுலக வாழ்க்கையை அடையலாம் என்று நமக்கு அதிலே வழிகாட்டி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இது ஒரு அருமையான பதிகம். அடுத்து அதிகமாக யாருமே கையாளாத ஒரு, அதாவது நம்ம பஞ்சபுராணத்தில் கூட பாடாத பாடல்கள், அது எந்த தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் திருத்தெங்கூருங்கிற தலத்துக்கு போகிறோம். நல்லா நினச்சிக்கோங்க, இந்த தலத்தில் போய் வழிபட்டீங்க அப்படின்னா அதோட பலன்களை இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க, இது இத்தனையும் உங்களுக்கு சாத்தியம். சரி, அது அப்படி என்ன தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த தலத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் நம்முடைய குருநாதர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். புரைசை வல்வினை தீர்க்கும் புண்ணியர், இறைவனை நமக்கு அடையாளம் காட்டுறாரு. அவர் என்ன செய்கிறாராம், புரைசை வல்வினை தீர்க்கும் புண்ணியர் இல்லையா. புரைசை அப்படின்னா என்னதுன்னா துன்பம் தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப துன்பம் தரக்கூடிய வல்வினைகள், மெல்வினைலாம் கிடையாது, வல்வினை. சில சமயம் சில நோய் நம்மளை படுத்தி எடுத்துருது, சில சமயம் சில கவலைகள் வந்து மனசை அரிச்சிருது, அதெல்லாம் வல்வினைகள் தான். அதனால அப்படிப்பட்ட வல்வினைகளை தீர்க்கக்கூடிய புண்ணியர் யாரு, சிவபெருமான் என்று நமக்கு மிக அழகாக முதல் பாடலிலே சொல்லி இருக்கின்றார். அடுத்து இரண்டாவது பாடலிலே, சித்தம் தன்னடி நினைவார் செடிபடு கொடுவினை தீர்க்கும் பிறையன் என்று சொல்லுகின்றார். கொத்தின் தாள் சடைமேல் முடிமேல் கோல் எயிற்று அறவோடு பிறையன் இல்லையா, அதெல்லாம் சூடியிருக்காரு. பக்தர் தாம் பணிந்தேத்தும் பரம்பரன் பைம்புனல் பதித்த வித்தன் தாழ்பொழில் தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சித்தத்தை பத்தி சிந்திச்சோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது, மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னது, மீண்டும் நமது ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, சித்தம் தன்னடி நினைவார் அப்படின்னு சொல்றாரு. மனதை ஒன்றி, மனம் ஒன்றணும், மனம் ஒன்றாம வழிபட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க பூஜை நடந்துட்டு இருக்கோம், கை மணி அடிச்சுட்டு இருக்கோம், ஒரு கை பூ போட்டுட்டு இருக்கோம், அல்லது தீபாராதனை காட்டும், அல்லது நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மனசு வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கும், வாய் வந்து அங்க வேற ஏதோ விவரம் பேசிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து பூஜையிலே சேர்க்கவே முடியாது. அப்படிலாம் இல்லாம மனசு ஒன்றி இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய செடிபடு, செடிபடுன்னா என்னதுன்னா, நம்ம செஞ்ச பாவத்தால் உண்டான, எங்கிட்ட இருந்து வந்தது இந்த துன்பம், நம்ம செஞ்சது தானே. நம்ம இதுக்கு முந்தின பிறவிகளில் மொத்தம் 84 லட்சம் பிறவிகளில் எந்த பிறவியில என்ன பாவம்லாம் மனசால செஞ்சுருக்கோம், வாக்கால செஞ்சுருக்கோம், உடம்பால செஞ்சுருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாமே அங்கே சேர்ந்துருக்கு, சஞ்சிதமாக இருக்கு சுவாமி கிட்ட. அவர் அதுல இருந்து நமக்கு இப்ப பிராரத்தமா கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது ஏன் கொடுத்துருக்காருன்னா, நம்மளை பக்குவப்படுத்துறது, நம்மகிட்ட இருக்கிற ஆணவங்கிற நோய்க்கு மருந்தா தான் இதை கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு இல்லையா, நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொல்லல, நரகம் புகினும் எள்ளேன் நின் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா அப்படிங்கிறாரு. நரகத்துல இருந்தா ஐயோ சுவாமி என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டாரேன்னு நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா அது உன்னோட திருவருள், நீ என்னுடைய ஆன்மாவை தூய்மை செய்வதற்குத்தான் இந்த துன்பத்தை தந்திருக்கின்றாய். அப்ப இப்ப நமக்கு நரகத்துக்கு போறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த பூமியில இருக்கும்போது சில சமயம் வாழ்க்கையில சில கவலைகள் வந்து நமக்கு, இந்த சிலர் சொல்லுவாங்க என் வீடே எனக்கு நரகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது, ஏன்னா அது நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிடணும். அப்பதான் உங்களோட வினை நீங்கும். அப்போ உங்களுக்கு ஆகாமியா ஏறாம இருக்கும். களஞ்சியத்துல இருந்து நெல் எடுத்தாச்சு, திருப்பி கொண்டு கொட்டக்கூடாது, அப்பதான் காலி ஆகும் நெல். அப்ப நம்ம வினை தீரணும்னா வீடு நரகமா இருக்கா, இருக்கட்டும் சந்தோஷம், அது மாதிரி இருந்தா ஒரு சூழல்ல சுவாமி என்னை பக்குவப்படுத்திட்டு இருக்காரு, என் வினையை நீக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்ததுன்னா நாம் உய்யலாம். சரி, மிக அழகாக அந்த பாடலிலே அப்படி செடிப்படு கொடு வினைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பாவத்தால் உண்டான கொடிய வினைகள் நமக்கு தெரியும், அவரவர் வினை வெளி அவரவர் அன்பு. இந்த துன்பத்துக்கு யாரோ எல்லாம் காரணம் இல்லை. ஒரு துன்பம் வருதுன்னா நம்ம சொல்வோம், இவங்களாலதான் அந்த துன்பம் வந்துட்டு, இவங்களாலதான் அந்த துன்பம் வந்து, அவங்க சொன்ன வார்த்தையால வந்துட்டு, இவங்க பார்த்த பார்வையால வந்துட்டு, இவங்க செஞ்ச செயலால வந்துட்டு, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நாம முன்னால செஞ்ச பாவம்தான், அந்த பாவம்தான் இப்ப நமக்கு பரிசா கிடைக்கும். பாவத்தோட பரிசம்தான் இப்ப துன்பமா தான். அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு, அடையும் வல்வினை அகல அருள்பவன் அருள்பவர் அனலுடை மழுவாள் படையர் பாய்புலி தோழர் அப்படின்னு சொல்றாரு. இறைவனை வர்ணிக்கும் போது அடையும் வல்வினை அகல அருள்பவர், இதை விட வேற என்ன வேணும்? சுவாமி என்ன பண்றாரு ஆன்மாக்காக, நமக்காக? தனுவை கொடுத்தாச்சு, கரணத்தை கொடுத்தாச்சு, புவனத்தை கொடுத்து போகத்தை கொடுக்காரு. போகத்தை அனுபவிக்கும் போது இன்பம் வந்தா இறைவனை மறந்து, துன்பம் வந்தா இறைவனை நிந்தித்து கழித்து, இறை நிந்தையால வேற நம்ம நிறைய பாவத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கோமே இல்லையா? அப்ப அடையும் வல்வினை அகல அருள்பவர், இதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். வீட்டுல இந்த வரிகளை எல்லாம் நம்ம கண்ணு முன்னாலே எழுதி வச்சுக்கணும், வாசகங்களா எழுதி வச்சுக்கணும். சரி, அப்ப நம்மை அடையக்கூடிய வலிய வினைகளை எல்லாம் அவர் தீர்க்கின்றவர், வினை அகல அருள்பவர் என்று அவருடைய சிறப்பை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த பாடலிலே. அடுத்து சொல்றார், பண்டு நான் செய்த வினைகள் பறைய ஓர் நெறி அருள் பயப்பார் அப்படின்னு சொல்றார். கரெக்டு, அறிந்தோ அறியாமலோ, புத்தி பூர்வமாகவோ அபுத்தி பூர்வமாகவோ, மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் நிறைய வினைய செஞ்சிட்டேன். ஆனா அந்த செஞ்ச வினைகள்லாம் நீங்குவதற்கு எனக்கு நெறி தெரியணுமே இல்லையா? அந்த நெறிய சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அப்படின்னு சொல்றார். செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே திருவாலங்காடூரை செல்வர் தாமே நம்ம அப்பர் சுவாமியும் சொல்வார். அப்ப நமக்கு நெறி காட்டக்கூடியது யாரு? சிவபெருமான். ஆனா அதுக்கு நாம பக்குவமான ஒரு ஆன்மாவாக இருந்தால் அவர் நமக்கு நல்ல நெறியை கண்டிப்பா, ஏன்னா அவர் காட்டுனா நமக்கு உணர தெரியணும். சரி, இப்ப இங்க என்ன சொல்லியாச்சு, நெறி அப்படின்னா என்ன நெறி? சிவநெறி தான், திருநெறி தான். ஆக முற்பிறவிகள்ல நான் செய்த பல வினைகளை தீர்க்கிறாரு, அது ஒண்ணு. அடுத்து நல்ல நெறியே எனக்கு தீ நெறியிலிருந்து நான் மீண்டு வரணும் இல்லையா, அதனால என்ன நல்ல நெறிக்கு என்னை மீண்டும் கொண்டு வருகின்றார் என்று மிக அழகாக நமக்கு இதிலே பறைசாட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக தொல்லை வல்வினை தீர்ப்பார் அப்படின்னு சொல்றார். தொல்லை வினை, தொல்வினை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பூர்வ கர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சஞ்சிதம் இல்லையா, பழவினை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதையெல்லாம் சுவாமி என்ன செய்கின்றார், அவர் தான் தீர்க்கணும், வேற என்ன செய்ய முடியும்? நமக்கு வினை ஆக்க தெரியுது, ஆனா வினை நீக்கம் நம்மகிட்ட கிடையாது, அதுக்கு சுவாமி தான் நீக்க முடியும். ஆனா அவர் என்ன நெறி காட்டியிருக்காரோ அந்த நெறிய இப்ப பாடமா வந்து திருமுறை வகுப்புல சித்தாந்த வகுப்புல எல்லாம் கேட்கிறோம், அந்த கேட்டதை மனசுல இருத்திக்கிடணும். அந்த மனசுல இருத்தினதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ தியரி வேற பிராக்டிக்கல் வேற, வெறும் எல்லாமே தியரியாவே இருந்தா என்னைக்கு பிராக்டிக்கலுக்கு வரும்? அது பிராக்டிக்கலா வந்தா தானே பலன் கிடைக்கும். அதனால அவர் நமக்கு என்ன சொன்னாரோ, இந்த நேரம் இல்லை என்ற சொல்லை முதலில் தவிர்க்க வேண்டும். இதுக்காக எல்லாத்தையும் விடாதீங்க, எல்லாத்தையும் இதுக்காக விடுங்க. இறை வழிபாட்டுக்காக எதை வேணாலும் விடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்துடணும். தூக்கத்தை குறைக்கலாம், தொலைக்காட்சி பார்க்கறத குறைக்கலாம், செல்போன் நல்லா தான் இருக்கு, செல்போன் கையில இருந்தா நல்லா தான், நல்ல பல வகையான செய்திகள் நம்ம கையில கிடைக்குது, ஃபேஸ்புக் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கிடைக்கும். அப்படின்னா முழு நேரமாக நம்ம அதுலேயே உட்கார்ந்துருந்தோம்னா அது ஒரு ஒரு விஷயம், ஒரு அடிமை மாதிரி ஆயிடுது, அதுக்கே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. அப்போ அதுலேயே இருந்து கொண்டிருந்தால் அப்போ எப்போ நமக்கு வழிபாட்டுக்கு அப்புறம் ஐயோ நேரம் போச்சா காணுமே அப்படின்னு சொன்னால் எங்கே பதிகம் படிக்க முடியும்? பதிகம் படின்னு சொன்ன மெசேஜை நம்ம 10 தடவை பார்க்குறோம், 10 பேருக்கு ஷேர் பண்ணுறோம், ஆனால் அதை நாம் படிக்க வேண்டும், அப்போது தான் நமக்கு அது பலன் தரும் என்பதை நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதனால அவர் வினையை தீக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனா நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நெறிகொள் சிந்தையராகி நினைபவர் வினைகட நின்றார். யாரோட வினையை நீக்குவாரு? நெறிகொள் சிந்தையராகி அவர் வகுத்து கொடுத்த நெறியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்க வேண்டும். இதுல சொன்னதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, செய்ய முடியாதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா வகுத்து கொடுத்தது யாரு? சுவாமி. அவர் எந்த நெறியை கொடுத்துருக்காரோ அந்த நெறிய நல்ல அந்த நெறியா அதை பின்பற்றினா நெறியான மனம் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் அவர் நல்ல நெறியத்தான் நமக்கு காட்டுறாரு. நன்னெறி காட்டுவர் அப்படின்னே வருது இல்லையா, அதனால அவர் நல்ல நெறியை நமக்கு காட்டுறாரு. அதனால நல்ல நெறிப்பட்ட மனம் உடையவராய் யார் இறைவனை தியானிக்கின்றார்களோ, நினைத்தல் என்றால் தியானித்தல் அப்படி. ஏன்னா நம்ம நினைக்கிறதுனா சுவாமியை நினைக்கிறதுன்னு நினைச்சுக்கிறோம், நினைத்தல்னாலே தியானித்தல், அது மனசோட வேலை. அப்போ அதை யார் செய்கின்றார்களோ அவங்களுடைய வினைகளை எல்லாம் அவர் தீர்ப்பார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அப்ப நம்ம வேணா கிடணும் நாம நினைச்சா நெறிகோள் சிந்தையராக நாம நினைக்க வேண்டும், அவரை தியானிக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஆக இப்படியாக நமக்கு திருநெறியை சிவநெறியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அதுல நிறைவு பாடல்ல சொல்லும் போது நான் சொன்ன தலம் வந்து தெங்கூர். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தீங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. தெங்கூர் என்ற தலத்துக்குரிய பதிகம் இரண்டாம் திருமுறை, சரியா? இரண்டாம் திருமுறையில 93வது பதிகம். அதுல நிறைவு பாடல்ல வெந்த நீற்றினர் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரை கந்தமார் பொழில் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன் சந்தமாயின பாடல் தன் தமிழ் பத்தும் வல்லார் மேல் பந்தமாயின பாவம் பாருதல் தேறுதல் பயனே அப்படின்னு சொல்லியிருக்க. ரெண்டு பலன் சொல்லியாச்சு ஏற்கனவே நமக்கு. ரெவண்டு பலன் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கம், பாச நீக்கம் சிவப்பேர். அந்த வீடு பேர் கிடைக்கணும்னா நமக்கு என்ன நீங்கணும், பாசம் நீங்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு சித்தாந்தத்தில், அதை சொல்லிட்டே வந்தாங்க. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெந்த வெந்நீர் அணிந்த தெங்கூர் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்குன்று, அது வந்து அந்த தல அந்த கோயில் பேரு, அதுல இருக்கக்கூடிய இறைவரை மனம் பொருந்திய மலர்கள் சூழ்ந்த பொழில்கள் சூழ்ந்த சீகாழியில் உள்ள ஞான சம்பந்த பாடிய சந்த பாடல்கள் பத்தையும், ஒரு பாட்டெல்லாம் பாடக்கூடாது, பதிக பாராயணம் முழுதும் பாடணும். 10 பாட்டும் பாடினாதான் பதிக பாராயணம். கடைசி பாட்டு பலன் சொல்லும், பலன் சொன்னாலாவது படிக்கட்டுமேங்கிற ஒரு நோக்கத்திலையும், அவர் நமக்கு வடமொழியில இருக்கிற மாதிரி பலச்சுருதின்னு சொன்ன மாதிரி அவர் நமக்கு பலனையும் கூட எடுத்து கொடுத்திருக்கின்றார். சரி, அப்போ அந்த பாடல்களை 10 பாடல்களையும் யார் ஓத வல்லார்களோ அவர்கள் மேல் பந்தமாக உள்ள பாவங்கள் நீங்கும். இப்ப நமக்கு என்ன வேணும்? பாவம் நீங்கணும் இல்லையா, கண்மம் இல்லையா, வினை. அந்த வினை நீங்கணும். அது நீங்கணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் அந்த வலிதாயத்திலையும் இந்த தெங்கூர்லையும் இவ்வளவு அழகாக நமக்காக ஒரு குருநாதராக இருந்து நமக்கு அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாவம் நீங்கும், அது மட்டுமல்லாமல் தேறுதல் பயனை, தேறுதல்னா தெளிவுறுதல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெளிவை பார்த்தோம், தெளிதல் இல்லையா. அப்ப தெளிவு பெறணும் அப்படின்னா அப்பதான் தேற முடியும். அப்போ அந்த தெளிவு பெறுதல் தான் பயனாக கிடைக்கிறது. இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா ஒரு பக்கம் வினை நீங்குது, இன்னொரு பக்கம் தெளிவு உருளாம், தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறதும் நமக்கு அதுல அழகா சொல்லியிருக்கு. இந்த பந்தமாயின பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வினை பற்று உண்டாவதற்கு ஏதுவான பாவம். நம்ம ஒரு வினையை செய்யறோம் தீவினைன்னா அதுக்கு வந்து நம்ம முன்னால செஞ்ச ஒரு பாவம் தான் நம்மளை அப்படி தூண்டும். அதனால நம்ம ஏன்னா நம்ம எங்க பிறக்கணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்முடைய முன்வினைப்படி சுவாமி தீர்மானிச்சு நமக்கு அந்த பிறவியை கொடுக்கிறார். அதனால அறிந்தோ அறியாமலோ எல்லாம் நடந்திருந்தா கூட இப்ப இந்த ஞான நூல்களை பயிலுவதன் மூலமாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் தொடர்ந்து நமக்கு அதாவது இந்த அச்சு மாதிரி பிறக்காம இருக்கலாம். சரிதான, மறுபிறவி உண்டுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதனால வினையை நம்ம இவ்வளவு தூரம் நம்புறோம். அப்ப வினை இருந்தா பிறவி வருங்கிறது நமக்கு தெரியுது. தப்பான காரியங்கள் இருந்தா மறுபிறவி மாறிடும். அதனால அப்படி இல்லாம இப்ப பாருங்க, ஒரு சான்றாக ஒரு சிலந்தி வந்து அடுத்த பிறவியில கோச்சங்கட் சோழனாக பிறக்கிறது, ஒரு எலி வந்து மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறது இல்லையா. அப்போ நமக்கு அந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த இறைவனை சிக்குன்னு பிடிச்சா நல்ல நிவர்த்தி கிடைக்குங்கிறதுக்கு ஒரு சான்று வந்து மார்க்கண்டேயர். அவருக்கு விதிப்படி 16 வயதுல ஆயுள் முடிகிறது என்று இருக்கிறது. 108 தலங்களை வழிபட்டு கொண்டு 108வது தலமாக திருக்கடவுரிலே வழிபடுகின்றார். அவர் வழிபட்டு கொண்டு இருக்கிற நேரம் வந்து அவருடைய நேரம் முடிகின்ற நேரம் விதிப்படி. அதனால யமன் பாசக்கயிற்றை வீசும் பொழுது அவர் சுவாமியை சிக்குன்னு பிடிச்சிருந்ததுனால அவரு என்னைக்கு சிரஞ்சீவியாக இன்றும் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் பெருமானை சிக்கென்று பிடித்தால் இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று அவர் கேட்கிறார் அல்லவா. அதுபோல் நாம் அவரை சிக்கனை பிடித்து கொண்டோம் என்றால் நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு பாடல், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே, கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம் என்று மிக அழகாக அதிலே சொல்லியிருக்கின்றார். அதாவது நமக்கு விவரம்லாம் தெரியுது, அவ்வினைக்கு இவ்வினை, முற்பிறவியில செஞ்ச வினையால இப்ப துன்பம் வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா உய்வினை நாடாது இருப்பது ஊனம், ஊனம்னா குறை. இப்ப நம்மகிட்ட இப்ப என்ன குறை இருக்குன்னா, இதுல இருந்து இது தப்புனால முன்பிறவிகள செஞ்ச தவறினால் இந்த துன்பம் வந்திருக்கிறது, பாவத்தின் பயன். அப்ப இதுல இருந்து உய்வதற்கு நாம என்ன செய்யணுங்கிறது உனக்கு ஏன் தெரியல? அதான் கைவினை செய்து இறை தொண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும், தொண்டராகவே வாழ வேண்டும், அரண் பணியும் செய்யணும் அடியார் பணியும் செய்யணும், தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உள்ளதோ அப்படின்னு கேட்கிறார் அப்பர் சுவாமிகள். தொண்டர்களுக்காகவே நம்ம தொண்டர்களை போற்றி தினந்தோறும் வாழணுங்கிறதுக்காகவே திருத்தொண்ட தொகை நமக்கு தரணுங்கிறதுக்காகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுவாமி அவதரிக்க வச்சு நமக்கு அதை கொடுத்துருக்கிறார் இல்லையா. இவரை எப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மயில் செய்து மண்ணில் பிறக்குமாறு செய்தாயின்னு சொன்னார், அது மாதிரி ஆலால சுந்தரரா கைலாயத்தில் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி ஆணையிடுகின்றார் நீ வந்து பூலோகத்துக்கு போன்னு. அப்ப மையல் மானுடமாய் மயக்கும் போது ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு அவற்றை வேண்டிக்கிறார். அதனாலதான் அவர் வந்து இவரை வந்து சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணோட திருமணம் நடந்தா நம்மை போன்ற ஒரு லௌகீக வாழ்க்கைதான் இருந்திருக்கும், அப்படி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவரது அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் அந்த திருமணத்தை தடுத்து அந்த கமலினி அணிந்ததை இருவரும் பறவையாரும் சங்கிலியாராவும் இருக்காங்கன்னு சொல்லி திருவாரூர்ல ஒரு திருமணமும் திருவொற்றியூர்ல ஒரு திருமணமும் அவருக்கு செய்து ரெண்டே வருடங்கள் தான், இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள், மிகுதியான நாட்கள் அந்த ரெண்டு வருஷத்துல மிகுதியான நாட்கள் சேர நாட்டில் தான் சேரமான் பெருமாள் கூட தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவரை வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போயிட்டாரு வெள்ளை யானை மேல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் தடுத்தாட்கொள்ளணும்னு கேட்டதுனால அவரும் அவரை தடுத்தாட்கொண்டார். அவரும் இந்த அடியார் கதம் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருளன்னு சொல்வார். என்ன தீது இருந்ததுன்னா அடியார்களை வணங்காத தீது இருந்தது. அதனாலதான் கண்டிப்பா தினந்தோறும் திருத்தொண்ட தொகை பாராயணம் பண்ணணும். அடுத்து மார்கழி மாதம் அப்போ வந்து ஒரு 10 நாள் திருமுறைகளை எல்லாம் காப்பிட்டுருவாங்க, திருவம்பாவை மட்டும்தான் பாடணும்னு சொல்லும்போது அடியார்களை நாம் நினைக்கணுங்கிறதுக்காகவே திருத்தொண்ட தொகைக்கு பதிலாக நமக்கு சிவஞான சுவாமிகள் இவங்களுடைய பேரெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு பாடலே தயாரித்து கொடுத்துருக்காங்க, அதை பாராயணம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சைவர்கள் இதுகாரம் படித்து கொண்டிருப்பவர்கள் சரி, இப்போது புதிதாக வருபவர்கள் இதை கேட்டு இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டு கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ கைவினை செய்து எம் பிரான் கடல் இல்லையா, அந்த கைவினைங்கிறது பணியும் வரும் பூஜையும் வரும், இந்த சரியை போன்ற பணிகளும் வரும், உளவாரம் போன்ற பணிகளும் வரும், அந்த பூஜையும் கையால் தானே செய்யறோம் அதனால அதுவும் வரும். எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம். செய்வினைன்னா இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நாம செய்த வினை அந்த செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டத்தின் மேல இறைவனுடைய கண்டம். அந்த கண்டத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பார்க்கடலை அமுதம் வேண்டி எல்லாரும் கடைஞ்சாங்க, ஆனா அங்க நஞ்சு வந்துட்டு, அது ரெண்டு நஞ்சு வந்துட்டு, ஆழம்னு ஒன்று காலம்னு ஒன்று ஆலகால விஷயமா வந்துட்டு. அப்ப எல்லாராலையும் என்ன பண்ணன்னு தெரியல, உடனே தேவர்கள்லாம் சுவாமிகிட்ட வந்து கொடுக்குறாங்க. அது கூட ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க, என்ன இதை கொண்டாந்து இப்படி கொடுத்துருக்கீங்க, நஞ்சை கொண்டு இறைவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எது முதல்ல வந்தாலும் அது சுவாமிக்கு தான். அப்போ முதல்ல அமுது வந்தால் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அப்போ நஞ்சை கொடுத்த உடனே சுவாமி வந்து அதை உகந்து தான் இல்லையா, ஆலந்தான் உகந்து அமுது செய்தான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆக மிக அழகாக அந்த நஞ்சை உண்டு அந்த இங்கே கண்டத்தில் அடக்கிட்டார். ஏன் கண்டத்தில் அடக்கிட்டார்னா, அவர் விழுங்கி இருந்தார், உள்ளே இருக்கக்கூடியது எல்லாம் அழிஞ்சிடும், அவருக்கு உள்ளேயும் எல்லாம் இருக்கு, அவர் தான் எல்லா இடத்துலையும் அவர் இருக்காரு, அவருக்கு உள்ளும் புறமும் எல்லாமே இருக்கு. அப்போ அது பாதுகாக்கும் பொருட்டு கண்டத்தில் அடக்கிட்டாரு, அதனால அவருக்கு நீலகண்டன் என்பது திருப்பெயர். அது அந்த பிரதோஷ வழிபாடு, அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் நாம் செய்கிறோம், வழிபாடு பண்ணுறோம். அப்போ அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றார், நீங்கள் அந்த வினைக்கு எனக்கு இந்த வினை, அந்த வினை, நான் என்ன வேணை செஞ்சோனோ அதனால் நான் இப்போ அனுபவிக்கேன்னு பாடம் கேட்டதை வச்சு சொல்லிடலாம், பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது கைவினை செய்யணும், மலர்த்தொண்டு செய்யலாம், நந்தவன பணி செய்யலாம், பூ பறிக்கலாம், பூ தொடுக்கலாம், கோயிலை வந்து பெருக்கலாம், கோயிலை அலகிடலாம், மெழுகலாம், சாணம் கரைச்சி தொளிக்கலாம், கோலம் இடலாம், எல்லாமே செய்யலாம். அந்த மாதிரி பணிகள் எல்லாம் அதில் அரண்பணியும் செய்யணும், அடியார்களுக்கும் பணி கண்டிப்பாக செய்யணும். அடியார்களை நிந்திக்காமல் அவங்க மனசால் அவங்கள நின்று ஏதாவது அவங்க மேலே ஒரு கோபப்பட்டு வாக்கால் அவங்கள திட்டி செயலால் அவங்களுக்கு வேண்டாத செயலெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக அந்த மூணாலே நமக்கு பாவம் வரும். ஒரு எண்ணமே ஒரு பிறவியை தரும், ஒரு தகாத சொல் வந்து ஒரு பிறவியை தரும்னா, நம்ம முக்கரணங்களையும் இறை வழிபாட்டிலையும் முழு நேரமும் வைத்து கொண்டோம் என்றால் எங்கேருந்து நமக்கு வினை சேரும். அதனால தான் மீண்டும் 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 நீங்கள் தியானிங்க, நீங்கள் வந்து பாடுங்க அல்லது பேசுங்க அல்லது கேளுங்க, அடுத்து பூஜை பண்ணுங்க, பணி செய்யுங்க, இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்ப, நான் செஞ்சேங்கிற உணர்வு நமக்கு ஒரு காலத்துலேயும் வரக்கூடாது. நான் நந்தவனம் வச்சுருக்கேன், நான் நந்தவனம் பராமரிக்கிறேன், நானாக்கும் பூ கட்டுறேன், நான் தான் கோயிலுக்கு கொண்டு பூ கொடுப்பேன் தினம், நம்ம வாங்கியும் கட்டி கொடுக்கலாம், மார்க்கெட்டில் வீட்டு வாசலில் வாங்கியும் கட்டி கொடுக்கலாம், நான் தான் கோயிலுக்கு விளக்கு போடுதேன். இந்த எதுவுமே இந்த நான் நான்கிற தன்முனைப்பு இருந்ததுன்னா அது முழு பலன் நமக்கு தரவே தராது. அவரோட அருள் இருக்க போய் நமக்கு இது கிடைச்சிருக்கு, இந்த பணி வாய்ச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கணும், மேலோங்கி இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி, இது ஏதோ வெட்டி பொழுது போக்காமல் ஒரு நல்ல பொழுதாக போகிறதுக்கு சுவாமி நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்வு நம்மகிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் நான் இப்போ செலவழிச்சிருக்கேன், நான் தான் செலவழித்தேன், அன்றைக்கி கட்டளைதாரர் நான் அப்படி சில பேர் நிறைய சொல்லுவாங்க, சொல்லவே கூடாது. இந்த பணம் நம்ம பணமா அப்படின்னா போன பிரிவில் நாம் யார், நம்ம சம்பாதித்த பணம் எங்கே, நம்ம கட்டின வீடு எங்கே, நம்மளுடைய சொத்து சுகங்கள் எங்கே, நம்ம வாங்கின ஆடை ஆபரணங்கள்லாம் எங்கே, கிடையாது. அப்போது இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து ஒரு வீடு, இது நம் சொந்த வீடு அல்ல, இதுக்கும் நமக்குமே சம்மந்தம் கிடையாது. இது வந்து இந்த பிராரத்தம் முடிஞ்சு போச்சுன்னா இது காலி, அடுத்து இந்த பிராரத்தத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்புக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, அது வாடகை வீடோ ஒத்தி வீடோ சொந்த கட்டின வீடோ வாங்கின வீடோ, இதுவும் நம்ம சொந்த வீடு கிடையாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், போன பிறவியில் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, கிடையாது, இதுவும் நம்ம சொந்த வீடு கிடையாது. இந்த உடம்பே நமக்குள்ளது இல்லை, இந்த உடம்பு இருக்கிற அந்த வீடே நமக்குள்ளது இல்லை. அப்போ எது நம்ம சொந்த வீடு, இறைவன் திருவடி மட்டும்தான் நம்ம சொந்த வீடு, அந்த அது மட்டும்தான் இலக்காக இருக்கணும் நமக்கு. அங்கே போய் நம்ம அவர் திருவடியில் இழைப்பாரணும்னு நினைக்கணும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியில் போய் அப்படியே அடங்கிடணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த ஞான நூல்கள் வலியுறுத்துகின்றன. இதைத்தான் இலக்கண ரூபமாக அவ்வளோத்துக்கும், பதியோட இலக்கணம் என்ன, பசுவோட இலக்கணம் என்ன, பாசத்தோட இலக்கணம் என்னன்னு நமக்கு எடுத்து சொல்லி, அப்புறம் அந்த பாசத்தை நீங்குவதற்கு உள்ள சாதனங்கள் என்னது, அதான் தவம். தவம்னு சொன்னவுடனே நம்ம ஏதோ காட்டுக்கு போகணும், அந்த கழுத்தளவு நீர்ல இருக்கணும், சாத்தியமா நமக்கு கிடையாது. அடுத்து வந்து பஞ்சாகினிக்கு நடுவில், ஐந்து அக்னிகளுக்கு நடுவில் நிற்கணும், அப்புறம் ஒற்றைக்காலில் தவம் செய்யணும், அப்புறம் ஆணாக இருந்தால் தாடி ஜடையெல்லாம் வைக்கணும், காவி உடுத்தணும், இதெல்லாம் தவமானு கேட்டால் கிடையாது, எல்லாம் தவத்தோட அங்கங்கள் தான். அப்போ எது தவம், அவரை வழிபடுவது தான் சரியே கிரிய யோகம், மூணும் தான் நமக்கு தவம். அந்த தவத்தின் மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கும், ஞானத்தால் நமக்கு வீடு கிடைக்கும், ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் ஆகமங்கள் எல்லாம் இயம்புதுன்னு நமக்கு அழகா நம்ம சாத்திர நூல்கள் சொல்லுது. அப்ப நம்ம சாத்திர நூல் கருத்துக்களை அழகாக ஞான சம்பந்த பெருமான் எப்படி இந்த சித்தாந்த கருத்துக்களை பாடல்களின் மூலமாகவே நமக்கு தந்து விட்டார், பொருளை இப்ப புரிந்து கொண்டு இந்த பதியங்களை நாம் பாராயணம் செய்யும் போது அந்த பலனை நாம் முழுதாக அனுபவிக்கலாம் என்பதில் எள்ளளவும் நமக்கு ஐயம் கிடையாது. அவரே சொல்வார், யாதும் ஐயுறவு இல்லையே என்று சொல்வார். அதனால நமக்கு ஐயமே வேண்டாம், இது இது இந்த பதிகம் படிச்சிருக்கோம் பலன் கிடைக்குமான்னு நம்ம நினைக்க வேண்டாம். படிக்கிறது தான் நம்ம வேலை, பலன் கொடுக்கறது சுவாமி வேலை. ஆனால் படிக்கும்போது நாம் எப்படி படிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். உள்ளம் ஒன்றில் உடனாவர்னு சொல்லப்பட்டிருக்கல, உள்ளம் அதை ஒன்றணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும், நெஞ்சகம் நைந்து நினையணும், நினைக்கும் போது நெஞ்சகம் நைந்து நினைக்கணும், ஓதும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க, நீங்க திருமுறை படிக்கும் போது உங்க கண்ணுல கண்ணீர் வருதுன்னா நீங்க சரியா ஓதுறீங்கன்னு அர்த்தம். எப்போ உங்க கண்ணில் கண்ணீர் வருமா? எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்த என்ன, கேவல நிலையில இருந்த என்ன, எனக்கு தனுகரண புவன போகத்தை கொடுத்து இவ்வளவு அனுபவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பெருமானுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் நீங்க நினைச்சு பாருங்க. நம்மோட இயலாமையும் அவர் நமக்கு செஞ்சிருக்க செயல்களோட அருமையும் நமக்கு புரியும் போது நம்ம கண்ணில் கண்ணீர் கண்டிப்பாக வரும். அப்படி நீங்க ஓதணும். அது மாதிரியே நீங்க அவருக்கு கைவினையும் நீங்க செய்யணும். அப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தீவினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்னு அந்த பதிகம் பூரா மகுடமே அப்படிதான். அவர் நான் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உங்களுக்கு எந்த வினையும் வந்து உங்களை சாராது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்திக்கணும். ஏன்னா நாம வழிபடுகிறது வந்து சாமானியமான ஒரு கடவுளை அல்ல. நிகரில் இறை என்றும் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை என்றும் சித்தாந்தம் போற்றக்கூடிய ஒரு கடவுளை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். அப்ப அந்த கடவுளை வணங்கும் போது அந்த பலன் அப்பேற்பட்டதாகத்தானே நமக்கு அமையும். அதுல நமக்கு எள்ளளவும் ஐயம் இல்லை என்பதை நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இன்று சொன்ன அந்த வலிதாயத்தில் சிவபூஜை செய்தவர்கள் அந்த பாடலை கண்டிப்பாக பாட வேண்டும் என்பதையும் நான் உங்கள், அதாவது எட்டாவது பாடல் அந்த பதிகத்தில், அதை நீங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும் என்று உங்களிடம் மீண்டும் விண்ணப்பித்துக் கொண்டு, இறைவன் நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு முதல்ல கண்டிப்பாக வர வேண்டும் என்பதையும் நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு, அவர் வந்து எந்த வடிவத்தில் வந்து நம்மை ஆட்கொள்வார்னு நமக்கு தெரியாது. நானாவித உருவாய் நம்மை ஆழ்வான்னு வேணுபுர தலத்தில் பாடுறாரு நமது ஞானசம்பந்த பெருமான். அதனால அவர் நமக்கு வந்து எப்படி வந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு அருள் செய்வார்னு நமக்கு தெரியாது. ஆகையால் நாம் என்ன செய்யணும், இந்த பிடிச்சதை விட்டுறாதீங்க. அவர் நமக்கு ஒரு மருத்துவராகவும் மன்னனாகவும் நம்மை காக்கின்றார் என்று நான் சொன்னேன் நேற்று அதற்கு முந்தைய தினங்கள்ல. உயிரை பிணிச்சிருக்கக்கூடிய ஆணவ மல பிணிய கன்மமாகிய மருந்த மாயை என்னும் பாத்திரத்துல வச்சு கொடுத்து நிவாரணம் செய்வதற்கும் பிறவி பெருநோயை தீர்ப்பதற்கும் ஒரு மருத்துவனா அவர் நமக்கு பேணுகின்றார் என்று நாம பார்க்கிறோம். செயல்படுகின்றார், ஒரு மருத்துவனாக செயல்படுகின்றார். கொடிய பாவ செயல்களை செய்யும் போது அதை திருந்த வைக்கணும் அந்த உயிரை அப்படிங்கிறதுக்காக அந்த உயிர்களை நரகத்துல இட்டு தண்டனையை கொடுத்து விதிக்கிறார். சரியா, அது எதுக்காக? அப்புறம் வந்து நல்ல பக்குவம் வரும்போது சிறந்த அறச்செயல்களையும் நல்வினைகளையும் செய்யக்கூடிய உயிர்களை எல்லாம் என்ன பண்றாரு, சொர்க்கத்துல கொண்டு இன்பம் அனுபவிக்கும்படியா கொடுக்கிறார். இது எப்படின்னா ஒரு மன்னன் போல, ஆக ஒரு மருத்துவன் போல நமக்கு பிணி தீர்க்க எல்லாம் செயல்படுகின்றார். ஒரு மன்னன் போலவும் நமக்கு அவர் செயல்படுகின்றார் என்பதால் அந்த மன்னவ குமாரராகிய நாம் வேடுவ இந்த ஐம்புல வேடர்களின் இடையே அகப்பட்டு துன்புறாமல் அந்த மன்னவ குமாரனாக வாழ முற்பட வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு, இந்த அருமையான சிந்தனை இன்று அமைவதற்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, மீண்டும் மீண்டும் சைவம் டாட் ஓஆர்ஜி அன்பர்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். நம்முடைய பொழுதை சிவப்பொழுதாக அப்படியே கழிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.